ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மிக்க ஒரு பக்குவத்தில் மிகு சத்தினிவாதம் ஏவுதலும் ஞானமடைந்து ஒரு குருவினருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளவர்கள் பூதலத்தில் புகழ் சிவன் முத்தராகி தக்க பிரியா அப்பிரியமின்றி ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உரைத்து இவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். நாயன்மார்களுடைய புராணம் பயின்றாதான் இந்த பாடலுக்கு பொருள் வழங்க முடியும். மிக்க ஒரு பக்குவத்தாலே மிகு சத்தினி பாதனா தீவிரதர சத்தினி பாதம். தீவிரதர சத்தினி பாதம் பெற்றவர்கள் ஞானம் விளைந்து ஒரு குருவினருளால் புக்கு அனுட்டித்தே நெட்டை புரிந்துள்ள குருவருளால நெட்டை புரிந்தவர்கள் இந்த பூ உலகத்தில் புகழ்பெற்ற ஜீவன் முத்தராகி அவங்க இன்னும் ஜீவனாக இருந்தாலும் முக்தி நிலையை அடைந்து விட்டார்கள். அதனால ஜீவன் முத்தர் என்று பெயர். தக்க பிரியா பிரியமின்றி விருப்பு வெறுப்பு எந்த பொருளிடத்தும் விருப்பு வெறுப்பு இன்றி ஓட்டில் தபனியத்தில் சபபுத்தி பண்ணி. ஓட்டில் தபனியத்தில்னா தங்கம், ஓடு மண்ணோடு தங்கம், தங்கத்தையும் மண்ணையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அந்த நிலைமை. நம்ம சென்ற வகுப்பில் சிந்தித்தோம், அப்பர் பெருமான் திருப்போரூரில் உள்ள அந்த வரலாற்றை சிந்தித்தோம். செம்பொண்ணும் நவமணியும் எல்லாத்தையும் வந்து கொட்டுறார் சுவாமி, மாணிக்க குவியல் கொடுக்குறார். ஒரு நொடி பொழுது கூட அப்பர் பெருமானுக்கு அது மாணிக்கணும் தங்கணும் ஒன்று கண்ணிக்கே தெரியல. கோயிலில் கிடக்கிற குப்பையோட அது ஒரு குப்பை, அவ்வளோதான். அப்போ எவ்வளோ கடந்திருக்காங்க பாரு. இதுதான் ஓடும் கேடுமாக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நொக்குவார், கூடும் மண்பினில் கும்பிடலேயன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். என்ன பாட்டு, திருக்குட்ட சிறப்பில் பேர்பட்ட பாட்டு. சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர், கூடும் மண்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் நெய்கிறார். இது அப்பர் பெருமானுடைய நிலை. மாறுபடுத்தியே பார்க்க மாட்டாங்க, எல்லா இடத்தையும் சிவத்தை பார்ப்பாங்க. இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து நின்மல துரியாதீதம்னு சொல்லுவோம். இந்த ஐந்தவத்தையில சாதாரணமா நல்வினை தீவினை அனுபவத்தை பெறுவது சாதாரண ஐந்தவத்தை. இதில் வந்து சுத்தாவத்தைன்னு சொல்லும் பொழுது நின்மல துரி மலங்களுக்கு அப்பாற்பட்ட தத்துவங்களிலிருந்து நீங்கிய நிலை, நின்மல துரியாதீதம், முழுமையாக அனைத்து தத்துவங்களிலிருந்து நீங்கி இருக்கக்கூடிய அந்த நிலை, நின்மல துரியாதீத நிலை. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மற்ற பொருள் மேலே ஆசை வர்றார். இப்போ தேவலோக அரம்பியர்கள் வந்து ஆடும்பொழுது அப்பர் பெருமான் வந்து உன்னால் இங்கே என்ன குறையுடையனான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளையனான் அலையன் மின்னு சொல்றார். எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, எல்லா அந்த உடலுங்க தத்துவத்தையும் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க அவங்க, சிவ தத்துவத்தில் இருக்காங்க அவங்க. இந்த மெய்வாய் கண்முக்கு செவிலே மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதை தாண்டி சிந்திக்க தெரியாது. இதுவே முக்தி நினைக்கக்கூடியவங்க தான், இதுதான் முடிந்து முடியும் நினைக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய விஷயம். அதுலேயே நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த ஓடும் செம்பனும் ஒக்கவே நடக்கக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான நிலை. திருநீலகண்ட கோயனார் புராணத்தில் ஆதியா நீலகண்டத்து ஆர்வம் அந்த கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் அந்த அம்மையை வந்து எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம், திருநீலகண்டத்தின் மேல ஆணை என்ன தீண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்னன்னு சொல்ல, எம்மை தீண்டக்கூடாதுன்ட்டான். பண்மையில ப்ளூரல்ல சொல்லிட்டான். பெயர்ந்து நீங்கி ஆணை கேட்ட பெரியவர், அதனால பெரிய புராணன் பேர். பெயர்ந்து உடனே அந்த அம்மை கிட்டேருந்து கிட்டவங்க நெருங்கி கொஞ்சம் தள்ளிப்புறான். நீங்கி மனதளவிலையும் நீங்கி ஏதிலார் போல நோக்கி கட்டிய மனைவி, தனக்கு உரிமையுடைய மனைவி, அவங்கள வேற ஒருத்தர் போல பார்த்து வேற ஒரு பெண்ணாக பாவித்து, எம்மை என்றதனால் மற்ற மாதராத்தமையும் எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். இப்போ ஒரு ஒரு சொல் எப்படி மாற முடியுமா ஒருத்தரால, அந்த பயிற்சி இல்லாம மாற முடியுமா? இதெல்லாம் அவங்க வந்து சீவன் முக்தராக இருந்ததுனால, பிரியா அப்பிரியம் இன்றி வாழ்ந்ததுனால, ஓடும் தபனியத்து சவபுத்தி பண்ணி இருந்ததுனால, சங்கரனோடு ஒக்க உரைத்து காமனை வென்றது யார் இந்த உலகத்தில்? காமனை வென்றது யார்? சிவபெருமான் ஒருத்தர் தான். மன்மதனுடைய அப்பா மகாவிஷ்ணு, அவரே காமனை வென்றவர் கிடையாது. இப்ப பிரம்மதேவரும் காமனும் என்றவர் கிடையாது. திலோத்தமை பின்னாடி ஓடினார் பிரம்மதேவர். மகாவிஷ்ணு பல புராணங்களும் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அவரும் இப்போ இருக்கிற இந்திரன்லாம் சொல்லவே வேண்டாம், பல கதைகள் இருக்கு. காமனை வென்ற ஒரு ஒருத்தர் யார் அப்படின்னா அது சிவபரம்பூர் மட்டும்தான், திருநீலகண்டத்து பெருமான் மட்டும்தான். காமனை வென்றவர் அவருடைய அடியார்கள். அதனால சிவ சொல்லும்போது சங்கரனோடு ஒக்க உரைத்து, காமனை வென்றவர் சிவபெருமான், அவருடைய அடியார்களும் காமனை வென்றவர்கள். காலனை வென்றவர் சிவபெருமான், அவருடைய அடியார்களும் காலனை வென்றவர்கள். எவ்வளவு பொருத்தம் வந்து பாருங்க. இந்த மாதிரி எந்த தெய்வம் கொடுக்கும்? தன்னுடைய தகுதியை, தன்னுடைய ஆற்றலை தன்னை வணங்குவர் கொடுத்துருவார். சுவாமி என் குணத்தையும் கொடுத்துருவார். இப்படி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்க. அதனால தான் அவர் வந்து கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி கரையில்லா கருணைமா கடலை. சுவாமி சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். சிவபெருமானத்தை எதை பார்த்தாலும் சிவமாக பார்க்குறது. பதார்த்தத்தை பார்க்காம பரமையே பரத்தையே பார்ப்பது. இப்போ ஒரு யானை இருக்கு, திருமண தேவனார் கூட அழகாக சொல்வார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. யானை பொம்மையை பார்க்குற மரபொம்மை, அதை பார்க்கும்போது யானையை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது ஒரு மரத்தால் ஆனது, அந்த மரம் வந்து யானைக்குள்ளே மறைஞ்சிருக்கு. அதை அதை மரமாக பார்க்குறவங்க ஒரு சிலர் தான். அதுபோல் இந்த தத்துவங்கள், இந்த உலகங்கள், இந்த உறவுகள், ஒருவனோடு ஒருத்தி ஒன்றன் உரைத்துடன் இந்த உலக உலகத்தையெல்லாம் பார்க்கும்போது அதை பரமாக பார்த்து பழகினோமே ஆனால் பற்று வராது, ஆசை வராது. அதான் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர், ரொம்ப மேலான நிலை. அடுத்து முக்கியமான பாடல், அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையாயின் பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்சபேதம் எல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே அவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே. இந்த பாடலை அன்பர்கள் எல்லோரும் அவசியம் பாராயணம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த வகுப்பினுடைய துவக்கமே இந்த பாடலை எல்லாரும் சொல்லி பாராயணமாக சொல்லி தான் நம்ம துவக்கம் பார்த்துவோம். ஏன்னா இது விடுபடு, இது இது விட்டுற முடியாது, இது விடக்கூடிய பாடலே இல்லை. இந்த பாடலை மனனம் செய்த புண்ணியத்தினால உங்களுக்கு ஒரு நாள் ஞானம் கிட்டும். இன்றைக்கி ஞானம் கிடைக்கலையோ நாளைக்கு கிடையாது, அதை பற்றிலாம் இல்லை. இந்த பாடலை மனனம் செய்த ஒரு பேச்சினால அபரிவிதமான ஞானம் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அன்பர்கள் சிலர் வந்து நீங்களே படிச்சிருங்கன்னு சொன்னால் படிக்கிறது இல்லை. அடுத்த வாரம் இந்த பாடலை எல்லோரும் படித்தாதான் அடுத்த 9வது சூத்திரத்துக்குள்ளே நம்ம போவோம். எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பாராயணம் பண்ணணும், எல்லாரும் மனநமாக சொல்லக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் வரும். சுவாமி கொடுப்பார், ரொம்ப அதிசயம் இல்லை. நாலே நாலு வரி, நான் 8 அடி 4 வரி, ரொம்ப உட்காந்து ஒரு 10-20 முறை படிச்சிங்கன்னா பாராயணம் ஆகிடும். ஆனால் அவசியம் இந்த பாடலை எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் இந்த பாடலை பாராயணம் சொன்னாதான் அடுத்த 9வது சூத்திரம் நம்ம சிந்திப்போம். இந்த பாடலை தான் அருள் சிவாச்சாரிய சுவாமிகளுடைய அருள்சீர்ந்த விஞ்ஞான சித்தியாருடைய சிறப்பை சொல்லும் பொழுது, தர்மராஜின் குருமுதல்வர், பார்வரித்த நூலெல்லாம் பார்த்தறியே சித்தியிலே ஒரு விருத்த பாதியே போதும் கொள்வார். இந்த பாதி விருத்ததால் பார்வருத்தமாக சாதித்தார்னு தாய்மான சுவாமிகள் அருளிச்சிவார். ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல். இந்த பொருள் பார்க்கும் பொழுது, அறியாமை அறிவகற்றி, அறியாமை அறிவு, அறியாமை அப்படிங்கிறது கேவல நிலையில் தத்துவங்களில் தத்துவங்களை சாராமல் இருந்த முழுமையான அறியாமை. அடுத்த அறிவு என்பது சகலாவத்தையிலேயப்பட்டு தத்துவங்களை சார்ந்து ஏகதேசப்பட்ட குறையுடைய அறிவு. இது அறி, இந்த இங்கே வந்து அறிதல் அப்படிங்கிறது முழுமையான அறிவு இல்லை. அறியாமை ஒன்றுமே இல்லாமல் இந்த கேவல நிலையில் முழு அறியாமை. கொஞ்சம் அறிவு விளக்கம் பெற்றால்தான் அது ஏகதேச அறிவு. அந்த அறிவு சகலாவத்தை சகல நிலையில் இருக்கக்கூடிய அறிவு. அறியாமை அறிவு அகற்றி, இந்த ரெண்டுலேருந்தும் விடுபட்டு இதுக்கு அப்பாற்பட்டு, அறிவினுள்ளே அப்படின்னா ஆன்மாவினுடைய அறிவினுள்ளே, அறிவதனை சிவப்பரம்பொருளாகிய சிவருமான நம்ம அறிவுக்கு அறிவான்னு தான் உணர்த்துறோம். அங்கே அறிவுனில் அருளால் மண்ணின்னு அறிவை சமயத்திற்கும் பாடலை பாடும், அறிவுனில் அருளால் மண்ணி அம்மையோடப்பனாகி செறி ஒளியான்று சிவனடி சென்னி வைப்பான். அந்த பெருமான் நம்ம அறிவுக்கு அறிவாக இருக்கு சிவபெருமான். இந்த சிற்றறிவுக்கு, இந்த சிற்றறிவுடைய ஆன்மாவால் எதையும் உணர முடியாது. பேரறிவுடைய அந்த இறைவன் நமக்கு உணர்த்தினாதான் நம்ம அதை உணர முடியும். என்னோட சேர்ந்து சாமி பேசினாதான் என்னால் பேச முடியும். உங்களோட சேர்ந்து சுவாமி கேட்டாதான் நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா நம்ம சிற்றறி அவர் பேரறிவு. அதான் அறிவதனை அருளினாலே அறியாதே அறிந்து, அவனுடைய திருவருளினாலே, பதிஞானத்தினாலே, பதிஞானத்தினாலே தற்போதம் இற்று பசுபாச ஞானங்களிலிருந்து அப்பார், அதுக்கு அப்பாற்பட்டு பதிஞானத்தினாலே அவர் அறியது. பதிஞானத்தினாலே அவர் அறிவது, அறிந்து குறியாதே குறித்து. அப்ப இது எல்லாத்துக்குமே பதிஞானத்தை சேர்த்துக்கணும். பதிஞான தற்போதமற்று பதிஞானத்தாலே எந்த ஒரு பொருளையும் நிச்சயித்து அந்த கரணங்களோடும் கூடாதே, அந்த கரணங்களோடு இருந்தாலும் சாக்கிர நிலையில் அந்த கரணங்களோடு இருந்தாலும் அதோடு கூடி இல்லாமல் விலகியிருக்கிறது. அது விலகியிருக்கிறதுனால அறியாமையும் வந்துடக்கூடாது. ஏன்னா கேவல் நிலைக்கு போயிட்டு அறியாமை வந்துடும். அதை விலகியிருக்கிறதுனால அறியாமையும் வராமல் வாடாதே. குழைந்து இருப்பையாயில் இருக்க முடியுமா? இப்படி இருக்கணும். இப்போ கோயிலில் சுவாமி சன்னதியில் போய் நிற்கிறோம், திருவாரூர் பிச்சிட கொண்டார் சன்னதியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் யாராவது ஏதாவது வந்து சத்தம் கேட்டால் கவனம் அங்கே திரும்புது. இது வழிபாடு இல்லை. அவங்க அந்த கரணங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது, உயிர் தத்துவ வசப்பட்டிருக்கிறது, சகலாவத்தையிலே இருக்கிறது, இன்னும் சுவாமிகிட்ட ஒன்றலை. அதான் தில்லையில சுந்தரபுரன் வழிபாடு செய்யும்போது ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, கண்கள் குத்திட்டு ஈட்டி ஈட்டி போல் அப்படியே சுவாமியே நோக்கிட்டு இருக்கணும். அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக, மனம் புத்தி அங்காரெல்லாம் செயல்படவே இல்லைங்க, சிந்தையாக குணமரும் ஒன்றும் திருந்து சாத்வீகமேயாக, சாத்வீக குணம் மட்டுமே அங்கே இருக்கும். இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்குத்தில் வந்த பேரின்பத்தில் தித்துழைத்து மரலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார்னு சொல்லுவோம். நம்பிகள் பெறும் தில்லை பெருமானை தரிசித்த அந்த நிலை அதான் இங்கே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இது. அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்திருப்பையாயில் அப்படி இருந்தோமே ஆனால் அப்படி இந்த இப்போ எப்படி இந்த நிலையில் வந்துட்டோம்? இதுதான் பாதி விருத்தத்தால் பார் விருத்தம் சாதித்தது. இந்த பாதி விருத்தம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பிறக்க மாட்டோம். யாரெல்லாம் அடுத்த பிறவி வேண்டான்னு நினைக்கிறீங்களோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு கருவிலே வந்து கருச்சுடியிலே மாட்டி பந்தப்படக்கூடாது நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த பாடலை பயணம் பண்ணிடுவீங்க. பண்ணினா உங்களுக்கு பிறவி கிடையாது. இப்படி இருந்து இந்த அனுபவத்தை பெற்று விட்டேமே ஆனால் பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்றி. இப்போ நமக்குள்ள சுவாமி இருக்கிறார், அவர் இன்னும் பிரிந்து நம்மகிட்டே தோன்று. நம்ம பார்த்துருக்கோமா நமக்குள்ளே இறைவனை? பார்த்த மாதிரி பாவனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு பேர் உபாய நிட்டைன்னு பேர். இது வந்து உபாய சரியை, உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம், உபாய நிட்டை. சுவாமி நமக்குள்ளே இருக்கிறார். சூ பூஜை செய்யும்போது, ஆவகனம் பண்ணும்போது, துவாதசாதத்திலேருந்து புஷ்பத்தை எடுத்து நம்முடைய வலது நாசி வழியாக உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அந்த புஷ்பத்தில் இழுத்து சிவலிங்கத்தில் ஆவகனம் பண்ணுவோம். இருக்காருன்னு ஒத்துக்கிறோம். உணர்வுபூர்வமாக உணர்ந்தமா? ஏன் பொருள் தெரிஞ்சிக்கிறது வேற, இப்போ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவோம். அந்த பொருளை உணர்வு பூர்வமாக சொல்றது வேற நிலை. இப்போ அந்த உணர்வு இந்த இந்த முதல் ரெண்டு அடியில் வருது. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருளினாலே அறியாதை அறிந்து குறியாதை குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாயில் அப்படி இருந்தோமே ஆனால் பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்று. இதுகாலும் பிரியாமல் நம்மோடு பேதமாக இருந்த இறைவன் அபேதமாக பிரிந்து வந்து காட்சி அளிப்பாராம். இந்த காட்சி வந்து சொரூப சிவன், சொரூப சிவம் அதாவது தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரசிவத்தினுடைய அந்த சிவ தரிசனம், தசகாரியத்தில் வரக்கூடிய சிவ தரிசனம் இதுதான். பிரியாத சிவன்தானே பிரிந்து தோன்று. பிரபஞ்சமெல்லாம் தானாய் தோன்றி, இந்த உலக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகங்கள் அனைத்தும் அவருடைய வடிவமாக தோன்றும். அவர் எப்படி எல்லா தத்துவங்களோடும் அவர் வியாபகமாக கலந்திருக்கின்றார், எல்லா தத்துவங்களும் இறைவனடுத்து வியாபியமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம முழுமையாக பார்க்க முடியும். பிரபஞ்சமெல்லாம் அவருடைய பாக தோன்றுகிறது. நெறியாலே, அந்த குரு நெறியினாலே இவையெல்லாம் அல்லாவாகி இந்த தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட தத்துவாதீதனாக சுத்த தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டு நின்று என்றும் தோன்றிடுவான் நிராதாரனாய. இந்த நிராதாரனாயேன்னு சொன்னார் பாருங்க. எதையாவது ஆதாரமாக கொண்டு அருள் புரிவது உருவத்திருமியன். இப்போ சிவலிங்க திருமேனின்னா சதாசிவ முத்தியார்த்த அருள் படிக்க, அதை ஆதாரமாக கொண்டு சதாசிவ தத்துவத்தை ஆதாரமாக கொள்வது, மகேஸ்வர முத்துவத்தை ஆதாரமாக கொண்டு மகேஸ்வர தத்துவம் சுத்தவத்திலிருந்து அருள் பண்ணுவது, அருவத்திருமேனி ஆதாரமாக கொண்டு அருள் செய்வது நாதவிந்து. எதையுமே தனக்கு ஆதாரமாக கொள்ளாமல் நிராதாரனாக இருந்த அருள் செய்வதுதான் சுரூப சிவன். தத்துவங்களுக்கு இப்போ தத்துவக்கும் அப்பாற்பட்ட நிலை அந்த முக்தி. பரசிவம் அந்த காட்சி இப்படி இருந்தோமேனால் கிட்டும் கிடைக்கும் சிவ தரிசனம் இது கிடைக்கும். இது இது தசகரத்தில் எத்தனாவது வரும்? தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி, ஆத்மரூபம் ஆத்ம தரிசனம் ஆத்மசுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம் இது எட்டாவது நிலை. அதுக்கப்புறம் பெறுவது சிவயோகம் சிவபோகம் முக்தி. சிவபோகம்தான் சாயிச்ச முக்தி. சிவபோகம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் சிவானந்த பெருங்கடல்ல. அப்போ இந்த பாடல் தான் இந்த இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆன்மாக்களும் இந்த முதல் ரெண்டு அடியிலே சொல்லப்பட்ட அந்த நிலையை அடைந்து அடுத்த ரெண்டு அடியிலே சொல்லப்பட்ட அந்த பயனை அனுபவிக்க வேண்டும். அப்போ இந்த இந்த பாதி விருத்தத்தில் அறியாமை அறிவகற்றே அறிவினுள்ளே அறிவதனே அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடதே குழைந்திருப்பே ஆயி. இந்த சிவஞான சித்தியார் நூல் பயின்றதனுடைய பயன் இந்த நிலையை அடையணும். நம்ம இந்த நிலையை அடையணும். என்னைக்கு அடையவும் தெரியாது, குரு உருள் துணை நிற்கும். அதனால் அன்பர்கள் இந்த பாடல் அவசியம் பாராயணம் பண்ணிடும். அற்புதமான சித்தியார் படித்தவங்க இந்த பாடல் பாராயணம் பண்ணலை அப்படின்னா அவங்க படித்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது படித்தாகும். அடுத்த பாடல் புண்ணியம் மேல் நோக்குவிக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியினை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டனையும் அறுத்து. பசுப்புண்ணியம் செய்தால் மேலுலகமாகிய சொர்க்குலோகம் போவோம், பசுக்களுக்கு பாவம் செய்தோமேயானால் கீழுலகமாகிய நரகத்துக்கு போய் துன்பம் அனுபவிப்போம். ஆனால் பூதநாயகனாகிய புண்ணியமூர்த்தியை வழிபட்ட சரியகிரிய யோக நெறியிலே இருந்து வழிபட்ட புண்ணியத்தினாலே அதனால் பெற்ற ஞானத்தினாலே இரண்டினையும் மறுத்து மேலுலகம் செல்லாமல் கீழுலகம் செல்லாமல் அறம்பாவத்துக்கு அப்பாற்பட்டு என்னும் இகலோகத்தே முக்தி பெறும் இவன்தான் எங்களிலன் ஞாயிறு எமக்கென்று குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவினில் கல நிறைவதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய்க்கிறது அரண் போல் நிற்பன். இவர்கள் வந்து ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். சிவபெருமானுடைய திருவருளிலே முழுமையாக நிறைந்திருப்பார்கள். அவர்களுக்கு எந்த குறையுமே இருக்காது, எந்த வருத்தமும் இருக்காது, எந்த ஒரு மகிழ்ச்சி இன்பம் எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பாங்க. இந்த இகலோகத்திலே வந்து அவங்க முக்தி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். எங்களிலே ஞாயிறு சூரியன் எங்க உதித்த அவங்களுக்கு என்ன என்ற நிலையில இருப்பார்கள். அப்போ வந்து எதை பத்தியும் கவலைப்படாத அவங்க. இப்போ நாளை காலையில் சூரியன் மேற்கே உதித்தது அப்படின்னா நான் அடுத்த இந்த உலகம் முழுவதும் பேசக்கூடிய பொருள் அதுதான், என்ன ஆகும் சூரியன் மேற்கு உதித்தா. ஆனால் அதை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க சிவனடியார்கள். எவ்வளோ அருமையான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. எங்களிலங்க இந்த வகையே எனக்கு எங்கோ நல்குதி. திருவாசகத்தில் திருவம்பாயில் வரும்ல, எங்களிலே ஞாயிறு எமக்கியலோர் என்பாவா மாணிக்கவாச சுவாமிகள் சொல்லிச்சு. எங்கே ஞாயிறு இருந்தால் எனக்கு என்ன, இதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் சுவாமி திருடி அடைஞ்சிட்டேன், எனக்கு முக்தி கிடைச்சிச்சு. இந்த அந்த ஒரு அதுதான் இருமாந்து இருப்பன் குலம். அந்த பாடலுக்கு அந்த தலையணி இடங்காய் பதியத்தில் வைப்பா அந்த வரிக்குள்ள பொருள், இருமாந்திருப்பன் குலம் ஈசன் பல்கணத் தென்னப்பட்டு சிறுமானந்தித்தன் சேவடி கீழ் இருமாந்திருப்பன் குலம். அந்த அந்த இருமாப்பு தான் எங்களிலே ஞாயிறு எமக்கென்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நிலை. காயம் கழிந்த கால் உடல்லேருந்து பிரிந்த உடனேயே எங்குமாய்க்கிறது அரண் போல் நிற்பன். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சிவருமானுடைய அந்த வியாபகத்தில் முழுமையாக கலந்து அரண் போலவே நிற்பார். அதான் அவருடைய பராவ சிவர் என்று கூறுவார். ஞானமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமையில்லை, நாடுவது ஒன்றில்லை, சீலமில்லை, தவமில்லை, விரதமோடு ஆச்சரம செயலில்லை, தியானமில்லை, சித்தமலமில்லை, கோலமில்லை, புலனில்லை, கரணமில்லை, குணமில்லை, குறியில்லை, குலமும் இல்லை, பாலருடன் உன்மத்தர் விசாசர் குணமருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வார். ஞானிகளுடைய நிலையை சொல்கிறார். நிட்டை கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு எந்த வினையும் கிடையாது, எந்த விதிவிலக்கும் கிடையாது. எந்த வினையும் கிடையாது, எந்த விதியும் கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. நமக்கு பொருந்தது எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது. நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்றில்லை. இப்போ சண்டேச நாயனார் சிவபூஜை செய்யும் பொழுது தந்தையார் இடையூறு பண்ண உடனே பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை தான் எடுக்கிறார். யாராவது மழு வச்சுக்கிட்டு சிவபூஜை பண்ணுவாங்களா இரும்பாயத்தை வச்சுக்கிட்டு? குச்சி தான். குச்சியை பார்க்குறாரு நாயனாருடைய தவ வலிமையினால் அது மழுவாக மாறுது. வீசுறார் தந்தையார் எச்சரத்தினார் இரண்டு கால்களும் துண்டிக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கால் தான் குற்றம் செய்தது, ஒரு கால் குற்றம் செய்த அந்த காலுக்கு ஆதாரமாக துணை செய்தது இன்னொரு கால், அது ரெண்டு காலையும் எடுத்துக்கிறார். ரெண்டு காலும் வெட்டப்பட்டு உயிர் பிரியுறா. சாதாரண ஒரு மனிதனை கொண்டாலே பாவம், அது பிராமணனாக இருந்தால் பிரம்மகத்தி தோஷம், அது பெத்த தகப்பனாக இருந்தால் அதை விட பெரிய தோஷம். ஆனால் அந்த பாதகத்துக்கு சுவாமி என்ன வைத்தார்? பரிசு வைத்தார். பரிசு வைத்தார் இல்லையா? சண்டேச நாயனார் எவ்வளோ பெரிய பேர் கொடுத்தார். கலிக்கம்ப நாயனார் சிவனை தன் வீட்டுக்கு பணியாளராக வந்த சிவனடியாருக்கு அந்த அம்மா பார்க்குறாங்க, நம்ம வீட்டில் வேலை செய்த பணியாளர் அல்லவான்னு யோசி பணியாளர் தான் பார்க்குறாங்க. அந்த காலம் தாழ்த்தியது அடியாரை அமுத்தாக்கிறது கையை விட்டார். பாவம் அவங்களுக்குலாம் எந்த வினையும் வராது. கோட்புலி நாயனார் திருவிரையாக்களை சுவருமானுக்காக கொடுத்து வைத்திருந்த அந்த அரிசி பருப்பையெல்லாம் சொந்தக்காரங்க தின்று தீர்த்து விட்டாருன்னு தெரிஞ்சவுடன் அவங்க எல்லாத்துக்கும் பரிசுன்னு ஒரு அறையில் பூட்டி வச்சு துரத்தி துரத்தி வெட்டுறார். கடைசியில் ஒரு கைப்பிள்ளை. அப்போ சொல்ல சுவாமி, அது கைப்பிள்ளை, அது சாப்பிடல. சிவருமானுக்காக வைத்திருந்த அந்த உணவை உண்ட தாயினுடைய தாய்ப்பாலை குடித்திருக்கிறது, அந்த குழந்தைக்கும் பாவம் இருக்கு அப்படின்னு விட்டுறார். எவ்வளவு பெரிய இது பாருங்க, உலகையில் அது எவ்வளவு பெரிய பாவம். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு வினையா போகலை பார்த்தீங்களா? வினையாகலை. அதுபோல நம்ம எரிபத்த நாயனார், எற்பகை நாயனார், இவர்களுடைய செய்த அந்த செயலுக்கெல்லாம் வந்து வினையாவே ஆகாது. ஏன்னா அவங்களுடைய கரணங்கள்லாம் சிவகரணங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் செய்வது கண்ம அனுபவம் இல்லை, அவர்கள் வருவது கண்ம அனுபவம் இல்லை, எல்லாமே சிவலீலை சிவபுரம்புரம் கரணங்கள் சிவகரணங்கள் ஆயிடுச்சு. அப்படின்னா செய்யறது எல்லாமே சிவம் செய்ததாக கருதப்படும். அந்த வினையை யார் ஏற்றுப்பார்? சுவாமியே ஏற்றுப்பார். சுவாமியை வினை போய் சாருமா? சாரார். இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர். விரதமோடு ஆச்சரம செயல் இல்லை, தவ சீலமில்லை, தவமில்லை. இப்போ சீலமில்லை, அவங்ககிட்ட சீலம் இல்லைன்னு நம்ம சொல்லு, நம்ம தான் சீலத்தோடு இருக்கணும். அவங்ககிட்ட சீலம் இல்லை, நம்ம பட்டினத்தார் போய் காலையில் நீராடினாரா இப்படியெல்லாம் கேட்க முடியுமா? நமக்கு தீட்சை கொடுத்த குருநாதர் விஸ்வ பூஜை பண்ணுறா இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறவன் அவனுக்கு வந்து இன்னும் கீழ்நிலை கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணவே கூடாது. சட்டம் மற்றவங்களுக்கு அதாவது சட்டம் மற்றவங்களுக்கு சலுகை நமக்குன்னு பல பேர் இப்போ வாழ்கிறான். அது ஆண் தன்னுடைய நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலையும் துணை செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் அது கீழ்மைப்படுத்தும். எல்லா சட்டமும் நமக்குரியது, சலுகை மற்றவங்களுக்கு. மற்றவங்க எப்படி இருந்துட்டு போகிறாங்க? நம்ம சட்டத்தை பின்பற்றும். நம்ம நம்மளை திருத்திக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோமே வழியே, ஊரை திருத்துறதுக்காக இல்லை. நம்மளை திருத்துவதற்கு வழிபாடு செய்வதற்கே நமக்கு நேர காலம் பத்தாது. மற்றவர்களை போய் நம்ம எதுவும் செய்ய முடியுமா, சொல்ல முடியுமா, செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால் ஞானிகளுக்கு இந்த விதி பொருந்தாது. திருஞான சம்பந்த பெருமான் தினந்தோறும் சிவபூஜை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? சமயாச்சாரியர்கள்லாம் அதையெல்லாம் செய்து அவங்க ஞான நிலையில் அடைந்து பெருமானோடு திருவடியில் இருக்கிறவங்க தானே, இருந்தவங்க தானே வந்திருக்காங்க. அதனால் நமக்குள்ள விதி அவங்களுக்கு பொருந்தாது, ஞானிகளுக்கு. இப்போ கண்ணப்ப நாயனார் தன்னுடைய திருவாயிலே பொன்முகலி நதி நீர் எடுத்துட்டு சுவாமி மேலே எப்படியே அபிஷேகம் பண்ணுறார், செருப்புடைய கால்களால் நிர்மாலயத்தை நிற்கிறார், அப்படி காலை தூக்கி அப்படியே காலத்தியப்பருடைய திருப்படியில் இருக்கிற நிர்மாலயத்தை நிற்கிறார், அப்படியே அபிஷேகமாக விடுறார், தன் சரசில் கொய்திருந்த அந்த பூ எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் குற்றமாக தெரியுமா? பார்க்கதான் குற்றமாக தெரியுற மாதிரி இருக்கும். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்புன்றோம். அந்த அன்பு தான் அவங்க செய்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. தத்துவங்களை கடந்து நிற்கிறாங்க. அவங்க செய்கிறது எதுவுமே வினையாக வராது. குணமில்லை, குறியில்லை, குலவும் இல்லை. பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் அருகி. மூணு எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு குழந்தை, ஒரு சிறு பிள்ளை இருக்காங்க, நம்ம ஒரு 5 வயது பிள்ளை ஒரு பொருளை ஒரு வினையை செய்கிறது, ஒரு விளையாட்டு விளையாடுது, ஒரு பொருள் எடுத்து விளையாடுது அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனையும் கருதாது விளையாண்டு கொண்டு இருக்கும். இப்படி பண்ணோம்னா இப்படி நமக்கு அது வரும் அப்படின்னு அது தெரியாது. அதுபோல ஞானிகள் இருப்பார்கள். இப்போ நாம் போனோம்னா நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம அது ஒரு குறிப்போடு தான் செய்வோம். இதால் நமக்கு என்ன லாபம், இதால் நமக்கு என்ன நஷ்டம், இப்படி பண்ணோம்னா அவன் வருத்தப்படுவான், அப்போ நம்ம அதை செய்வோம். இப்படி செஞ்சோம்னா அது அவருக்கு அவமானம், அதை நம்ம செய்வோம். இப்படி பண்ணோம்னா நமக்கு செல்வம் வரும், அதை செய்வோம். இந்த மாதிரி இதுதான் வினையை கொடுக்கக்கூடிய, இந்த சிந்தனைகள் வினையை கொடுக்கக்கூடியது. உண்மத்தர், ஒரு பித்து பிடித்தவர், சித்தம் கலங்கியவர், அவருக்கு ஏதாவது வினை ஏறுவான். ஏன்னா அவர் எதையுமே விருப்பு இல்லாமல் செய்வார். யார் மேலே தூக்கி கல்லை வீசுறாங்க, அவரை கல் எறியணும், அவரை துன்படுத்தணும், அந்த உயிருக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சித்தம் கலங்கி போயிருச்சு, புத்தி பேதலித்து விட்டது. அதனால் வினையை சாராது அவர்களுக்கு. அதுபோல் ஞானிகளுக்கு வினை சாராது. அவருடைய செயல்பாடுகள் இப்படி சாக்கிய நாயனார் கல்லறிந்ததெல்லாம் அப்படிதான். அடுத்து பிசாசர் குணம் மருவி, பேய் பிடித்தவர்கள் பார்த்துப்போம். மகாபதிய சிவபிராசத்தில் அற்புதமாக சொல்லுவார், ஒலை குதித்து கொண்டிருக்கும், அந்த குதித்துட்டு இருக்க ஒலையிலேருந்து சோறு எடுத்து அப்படியே சாப்பிடும். சாதாரணமாக சாப்பிட முடியும். செய்கிறது யாரு? பேய். அவனை பிடித்திருக்கக்கூடிய அந்த பேய் தான் அந்த காரியத்தை செய்கிறது. அந்த விரை அவனை சாரார்கள். அதுபோல இவர்கள் சிவத்தை சார்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிவச்செயல்களாகவே கருதப்படும். இப்போ நீதிபதி வந்து மரண தண்டனை அறிவிக்கிறார், அவருக்கு ஏதாவது தோஷம் வருமா இல்லை பாவம் வருமா? ஒருவன் செய்த பாவத்துக்காக மரண தண்டனை கொடுக்குறார், எந்த பாவம் இருக்கிறார்? அதுபோல் சிவப்பு சுவாமி இன்னைக்கு நரகத்தில் வச்சு தப்பு பண்ணுறவங்களாம் தண்டிக்கிறார், ஏதாவது வினை போகுமா? போ. அதுபோல் இவர்களும், இவர்களுக்கு எதுவுமே இல்லை. ஞானிகளுடைய நிலை அது, அவங்களுக்கு பொருந்துறது நமக்கு பொருந்தாது, அதுதான் முக்கியம். கடப்படாயினாரே செய்தார் நம்ம செய்யலாம், அது அவரே பண்ணார் இவரே பண்ணார்லாம் பேசுறதுலாம் பொருளற்றது. அப்படி நம்ம நாயன்மாரோட உப்பு நோக்கி நம்ம பார்க்குறதே குற்றம். அவங்க நிலை வேறு, நம்ம நிலை வேறு. அவங்கெல்லாம் சாமுசித்தர், நம்ம வைநகியர்.